ரோபோஜன அரண்மைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம். எபிரேயர்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்றும் பெரியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம்.
அதற்கு அடுத்தபடியாக கலாத்தியர் 2:20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். ஜீசஸ் டைட் ஃபார் மீ,
ஆமென்.
அப்படி என்று பசுத்த பவுல் சொல்கிறார், எனக்காக இயேசு மரித்தார். இங்கே எபிரேயர் 2:9 பவுல் என்ன சொல்கிறார் என்றால், தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஜீசஸ் டேஸ்டட் டெத் ஃபார் எவ்ரி மேன். இங்க இருக்கிற ஒவ்வொருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். Jesus tasted death for you. உங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். கலாத்தியர் 2:20 Jesus died for me என்று சொல்கிறார். அதனால இயேசு எனக்காக மரித்தார் என்று நீங்கள் அந்த அறிக்கை செய்திருந்தால் பிசாசு உங்களை விட்டு ஓடிய பேரும் மனம் திரும்பிடுவாங்க. மனம் திரும்பாத பையங்கள்லாம் மனம் திரும்பிடுவாங்க. இயேசு எனக்காக மரித்தார். Jesus died for me. முற்றிலும் அந்த அறிக்கையை அனுப்பி சேஞ்ச் பண்ணிடும். விசுவாச அறிக்கை செய்யும், ஜீசஸ் டை ஃபார் மீ, இயேசு எனக்கு மரித்தார், என மரணத்தை ருசி பார்த்தார் என்று நீங்க அதை ரியலைஸ் பண்ண உங்க லைஃப் சேஞ்ச் ஆகாது. இயேசு எக்காக எனத்தை ருசி பார்த்தார் என்று நீங்க பசுத்த பவுல் அங்க சொல்லுகிறார். இது நம்ம அனுதின அறிக்கையாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். இங்க கொடுக்கப்படுகிற செய்திகள் எல்லாமே ஆவிக்குரிய செய்திகள், வெளிப்பாடான செய்திகள். இந்த ரீதிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. இது நமக்கு எடுத்துக்கொள்ளப்பதற்கு ஏதுவான விசுவாசத்தை தருகிறது. எந்த ஒரு செய்தியும் வந்து பிரயோஜனம் இல்லாத செய்தி கிடையாது. நம்ம அதை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வர, தேவனை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் வர வர, நம்மை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் வர வர, இந்த உலகத்தில் சுற்றுப்புற காரியங்களை பார்த்து நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வரும்பொழுது, நிறைவான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்பொழுது, அதனால நம்முடைய ஆத்மா வாழ்கிறது. நம்முடைய ஆத்மா வாழும் பொழுது இந்த உலக காரியங்கள்லாம் அற்பமான காரியங்கள். நமக்கு ஜாப் கிடைக்கிறது, நமக்கு சுகம் கிடைக்கிறது, நமக்கு மேரேஜ் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ஈஸியான காரியம். அதனால முதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் என்றால், கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் என்ன, என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன, இந்த அறிவு நமக்கு வர வர, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த வெளிப்பாடு வர வர, இந்த உலக காரியங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா மாறிடும். நம்ம அதையே பார்த்து அதே பெருசா நினைச்சு நினைக்க இதை சிந்திக்க சொல்லாது. இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை சிந்திக்க சொல்லாது. உங்களுடைய மனசு அதிதமாக சிந்திக்காதனால அது உங்களுக்கு பெரிய மலம் மாதிரி ஆயிரும். சும்மா சின்ன வியாதி பெருசா மாறிடும். அதே போல சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசா மாறிடும். நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வர பெரிய பிரச்சனைகள்லாம் நத்திங், அது ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது, மெசேஜ் எல்லாம் அதுக்குள்ள லாக் பண்ணி இருக்கு. இன்னைக்கு கொடுக்கிற மெசேஜ், காலையில் கொடுக்கிற மெசேஜ், ஈவினிங் மெசேஜ் எல்லாம் அதுக்குள்ள லாக் ஆயிருக்கு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உள்ள இருக்கு, பிரிண்ட் எடுக்கல. அதனால கம்ப்யூட்டர் எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒன்னும் ஒர்க் பண்ணல, ஆனே ஆக மாட்டேங்குது. அதனால நான் கேலண்டர் சொன்னேன். அப்ப என்ன சொல்லி தூக்கிட்டு போனேன் கம்ப்யூட்டர் அந்த ரிப்பேர் பண்ற இடத்துக்கு. அங்க போயிட்டு போனா உடனே அது ஒர்க் பண்ணுது, ஒண்ணுமே அவன் பார்க்கல ஒர்க் பண்ணுது. இப்பவும் அது ஒர்க் பண்ணுது, என்ன அது உள்ள ஒண்ணுமே இல்லை, அதான் ஆக மாட்டேன். அதே போல தான் சில நேரங்களில் ப்ராப்ளங்கள்லாம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும், என்ன செய்வது நம்ம யோசிப்போம், அது ஒண்ணுமே இல்லைன்னா. நீங்க கத்திர தேடணும்னு எங்க ப்ரோக்ராம் இருக்கும்போது அது ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். ப்ராப்ளங்கள் அப்படியே மறைஞ்சி போகும். அதனால கத்திர அதிதமான காரியங்களை செய்கிறார். நம்ம என்ன செய்யணும், வேலை செய்யணும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கே பிரதானமாக முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் அப்படி சம்பாத்தியம் பண்ணாதானே நம்ம வாழ முடியும் சொல்லும் பொழுது அது உங்களுடைய அது வந்து சாதாரண நேச்சுரல் மேன் அதீதமாக சிந்திக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் தேவ வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று விசுவாசிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இதற்காக ஆண்டவர் நம்மை இந்த மாம்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார், உலக வாழ்க்கையை நமக்கு எதுக்காக தந்திருக்கிறார் என்று நம்ம அதை தியானித்தோம் என்றால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ஆட் பண்றாரு. உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அது அப்படியே ஆண்டவர் ஒரு வழியை திறந்து எல்லாத்தையுமே அது நமக்கு வாழ்க்கை பண்ணிடுவாரு. இதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிக்க வேண்டும், உங்க அனுபவத்துல கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஆண்டவரே நம்மள மாம்சத்துல குழந்தார். அவரே முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்ந்து காமிக்கிறார். அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெறணும். அந்த பர்வதத்தில் தேவதூர் பசுத்தர் பசுத்தர் என்று போட்டிக் கொண்டு அந்த துதியிலே அவர் இருக்கிறார், அதிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தால் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவரும் நம்மளை போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெறணுங்கிறதுக்காக மாம்சத்துல வந்து இத மரணத்தை ஜெயித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்கிறார். அதே போலதான் நம்மளையும் குழந்திருக்கிறார். இந்த உலகத்துல குழந்தை பல பாடுகள் உபத்திரத்து மத்தியில நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நமக்கு என்ன தெரிய போகுது? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே, அதுக்காக தான் நம்மள மாசத்துல கொண்டு இருக்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியா போயிடும். அவருக்கு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை பற்றி கற்றுக்கொண்டார். அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளால கீழ்ப்படு அவர் பூர்ணரான பின்பு இதன் ரட்சிப்பை நமக்கு அவர் தரும்படியாக அவர் காரணமாக மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். ஏன் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும்? உங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார்.
ஆமீன்.
ஈ வந்து அந்த கனியை டேஸ்ட் பண்ணலன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை டேஸ்ட் பண்ணலன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல இருக்கிறாங்க. எட்டர்னல் சர்ச் ஏஜ் அவங்களுக்கு வந்து முடிவே கிடையாது. அவிதமான ஒரு காலம் தான் ஏதேனும் காலம். ரொம்ப பிளசன்டா இருக்கிறாங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு ஜெர்ம் டிசீஸ உண்டு பண்ணுற ஒரு ஜெர்ம் கிடையாது, ஒரு நோய் கிருமி கிடையாது. நோய் கிருமி இல்லைன்னா எப்படி நோய் வரும்? நோய்ங்கிறதுக்கே அவனுக்கு வழி கிடையாது, முதுமைங்கிறதே கிடையாது. அவங்க எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல அவங்க இருக்காங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவிதமான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அவங்க போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணலன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை டேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரணத்தை டேஸ்ட் பண்ணலன்னா 2000 வருஷத்துக்குள்ள மரணத்தை ருசி பார்த்தார். உங்கள் ஒவ்வொரு காலும் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ருசி பார்க்கலன்னா இந்த ராபோய் நாரணை இல்லையே. இந்த ராபோய் நாரணை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனாலதான் நம்ம இந்த ராபோய் நாரணை அவருடைய சரித்துக்கு அடையாளமாக அப்பத்திலையும் அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக அவருடைய ஆவிக்கு அடையாளமாக நம்ம திராட்சரசத்திலையும் நம்ம பங்கு பெறுகிறோம். அவருடைய ரத்தத்துக்கு பதிலாக நம்ம அங்க வந்து திராட்சரசத்துல பானம் பண்ணுகிறோம். அதனால அவரு வந்து மரணத்தை ருசி பார்க்கலன்னா ராபோய் நாரணை இல்லை. சரி, ராபோய் நாரணை எனக்கு அவசியம் இல்லை, இதெல்லாம் ஒரு பாரம்பரியமானது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சா அந்த வெட்டிங் சேப்பர்ல பங்கு பெற அதை ருசி பார்க்க முடியாது. இதுல ருசி பார்த்தா தான் அதை ருசி பார்க்க முடியும். இப்படியே ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய ப்ரோக்ராம். இது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெறணும். உலகத்தில் வரலன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பல்லவத்திலே நம்ம இருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று பல்லவத்துக்கு போனா டேஸ்டா இருக்கும். ரொம்ப வயிறு பசி வந்து சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். வயிறு பசியே இல்லைன்னா எப்படி எந்த ஆதாரமும் டேஸ்டா இருக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுட்டு அதுல ஜெஸ்டா நமக்கு மகிழ்ச்சி. ரொம்ப பயங்கரமான ஒரு இதோ ரிஸ்கான காரியத்தை நம்ம சாடாதோ அதிக மகிழ்ச்சி. ஆபத்தான காரியத்தை சந்திச்சு அலர்ந்து நம்ம மீண்டு வந்தோம்னா அது பெரிய மகிழ்ச்சி. எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம், இப்படி இருந்து நான் அதை சாதிச்சுட்டேன். அதே மாதிரி அந்த உலகத்துல வந்து நம்ம ஜெயிச்சோம்னா ரொம்ப மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். கடுமையான போட்டியில நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பேர் கிடைக்கும். போட்டி கடுமையா எவ்வளவு கடுமையா இருக்கோ அவ்வளவு புகழ்ச்சி கிடைக்கும், அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அதே போல லைஃப் வந்து நமக்கு சிவியரா இருக்குதா ரொம்ப நல்லதுதான், அது நமக்கு அதிக மகிழ்ச்சியை பெற உண்டு. அவர்கள் சொல்லுகிறார் என்றால் என்ன சொல்லுங்கள் அந்த ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் 2:9
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிப்பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார்.
மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டார். அந்த மகிமை மரணத்தை உத்தரித்து மரணத்தை அவர் ஜெயித்தார். Overcome the death. All crowned with glory. மகிமையினாலும் and honor கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டார். பாத்தீங்களா, அவர் அவ்வளவு பெரிய ஹார்ட் டாஸ்க செய்து முடிச்சதுனால அவருக்கு அதிக மன மகிமையும் கனமும் வந்து. அதே போலதான் லைஃப் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லைஃப் நீங்க கடந்துட்டீங்கன்னா, நீ ஆவிக்குரிய ஜீவியம் செய்து முடிச்சிட்டீங்கன்னா பெரிய உங்களுக்கு சந்தோஷம். நம்ம அதை நினைச்சு பார்த்தா இதெல்லாம் இந்த சஃபரிங் எல்லாம் நமக்கு ஒண்ணும் இல்லை. இந்த உலக வாழ்க்கை எல்லாம் நமக்கு ரொம்ப ஹார்டா தெரியாது. நம்ம அப்படி நினைக்கும் பொழுது இது இந்த இதெல்லாம் தன்னால மாறிடுறது. எப்படி மாறுதுன்னு தெரியாது, மாறிடும். நமக்கு சூழலை டக்குன்னு மாறிடும். ஏன் சூழலுக்கு சூழலாம் மாற மாட்டேங்குது? அந்த கர்சஸ் நமக்கு ஏன் இருக்கிறது? நம்ம மேல என்ன கர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது என்ன கர்ஸ் நம்ம ஏன் இருக்குது என்றால், நம்ம கத்திர ஒழுங்கா தேடல, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் உலகத்துல வரும் பொழுது அவர் உங்களுக்காக மறிக்கணும், எனக்காக மறிக்கணும், ஒவ்வொருத்தருக்காகவும், ஒவ்வொரு எலக்ட் பீப்புளுக்காகவும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை டேஸ்ட் பண்ணினார். அவர் மறிக்கும் பொழுது நான் வந்து சாமியலுக்காக மறிக்கிறேன், நான் வந்து தினகரனுக்காக மறிக்கிறேன் அப்படின்னு நினைவு கூறுகிறார். ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு அங்க நினைவு கூறுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் அவர் மறிக்கும் போது உங்களை நினைச்சு பார்த்தார். அவர் சஃபரிங் பண்ணும்போது உங்களை நினைச்சு பார்த்தார். நான் இவனுக்காக மறிக்கிறேன், இவளுக்காக மறிக்கிறேன், இவன் இவங்களை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அதுக்காக நான் மறிக்கிறேன் என்று சொல்லி இயேசு மறிக்கும் பொழுது அந்த அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இதை ரியலைஸ் பண்ணாதவங்க தான் உலகத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தனா ஜாலியா இருக்கும், அங்க போனா ஜாலியா இருக்கும், இங்க போனா ஜாலியா இருக்கும், எங்க போனாலும் ஜாலியா இருக்கவே செய்யாது. அதெல்லாம் அர்த்த நிமிஷம் தான், அது கடைசியில வேதனையை ஏற்படுத்தும். நாம வந்து தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்ததை விட மேலான காரியம் எதுவும் இல்லை. அல்லேலூயா.
ஆமென்.
கர்த்தர் நல்லவர் என்ற விஷயத்தை பாருங்க. அல்லேலூயா.
ஆமென்.
அதனால அங்க கர்த்தர் உலகத்துல வரும் பொழுது இப்படியாக அவர் ஒரு தீர்மானத்தோடு வருகிறார். நான் வந்து இவனுக்காக இவளுக்காக நான் வந்து மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அதுதான் அவருடைய கோல். அதுதான் நான் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கோல்ல வரும் பொழுது தன்னுடைய இதயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டார். சிலர் தன்னுடைய தீர்மானத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நல்ல தீர்மானத்துல பிடிவாதமா இருக்குது ரொம்ப நல்லதுதான், அது ஒண்ணு தப்பு இல்லை. அதுல வந்து நம்ம காம்ப்ரமைசிங் ஆகாம பிடிவாதமா நம்ம கோலை விடக்கூடாதுன்னு இருந்தா கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தா சந்தோஷம்தான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக கெட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெட்ஃபாஸ்டாக இருந்தார். யெசாயா 57
ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன்,
வாசிக்கலாம்,
நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன்.
இதோ முகத்தை கற்பாறை போல மாட்டினார். எப்படினாலும் நான் வந்து இவனுக்காக இவளுக்காக மறிக்க வேண்டும். இது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை. அதை ப்ராபசி வந்து ஏசாயா அதை ப்ராபசியா எழுதுகிறார். அதை வந்து என்ன சொல்றால், லூக்கா அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். லூக்கா 9:51 வாசிக்கலாம். லூக்கா 9:51
பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி,
எருசலேமுக்கு போவதற்காக தன் முகத்தை திருப்பினார். இங்க வந்து முகத்தை கற்பாறை போல ஆக்கினார். சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு தன்னுடைய முகத்தை கடினமாக்கிட்டார். என்ன காரியங்கள் வந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் செய்யாமட்டேன், நான் வந்து கண்டிப்பாக மறிக்க வேண்டும். இங்க அதான் எருசலேமுக்கு போக அவர் சமீபம் இருந்த பொழுது இதை என்னென்றால், தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி எந்த காரியமும் அவரை டைவர்ட் பண்ண முடியாது. நான் வந்து இவனுக்காக இவளுக்காக மறிக்க வேண்டும். இயேசு எனக்காக மறித்தார். ஜீசஸ் டைட் ஃபார் மீ. அதனால அவர் ஏசாயா 50 அதே அதிகாரம் 3:6 என்ன வாசிக்கிறோம், 6:6 வாசிக்கலாம். ஏசாயா 50:6
அடிக்கிறவர்களுக்கு முன் முருகையும் தாடை மயிரை பிழுவதற்கு முன் என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்க.
அடிக்கிறவர்களுக்கு முதுக ஒப்பு, சாட்டையினால 40 முறை அடிக்கப்பட்டார், முதுக ஒப்பு கொடுத்தார். தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் இது அவருக்கு அவமானம் வந்தது. சிலுவை மரணம் அவமானமான வருணம். உமிழ் இருக்கும் முகத்துல துப்பினார்கள். எல்லாத்துக்கும் நான் மறைக்கல, இவ்வளவு காரியங்கள் வந்தாலும் என் தாடி மயிர பிடுங்கினாலும் என் முதுகில அடித்தாலும் என் மேல காரி துப்புனாலும் உமிழ்ந்தாலும் என்ன விதமான அவமானம் வந்தாலும் நான் இந்த இவனுக்காக மறிப்பதில்லை, நான் பின்வாங்கி போவதில்லை. நான் வந்து உனக்காக எனக்காக நினைச்சிருந்தால் அவர் மறிக்க வேண்டும் என்று அதுல தீர்மானத்துல கொஞ்சம் கூட அவர் வந்து லூஸ் கொடுக்கல, ஸ்ட்ராங்கா இருந்தார். அதுதான் அதுதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது. நான் இயேசுக்காக ஜீவித்தேங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய ஊழியத்தை கரெக்டா கொண்டு போறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்கேயும் அலசடி படக்கூடாது. அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது. சில அற்பமான ஆசைகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தால்தான் ஊழியத்தை செய்ய முடியும். பண ஆசைய வேற விதமான ஆசைகளோ வந்து ஒரு பாஸ்டரை வந்து அதை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடாது. அதுல அவர் ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்க வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ஸ்டெட்ஃபாஸ்ட், அதே போல வாலிப சகோதர சகோதரிகள் வந்து இயேசுக்காக ஜீவிப்பதில் ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்க வேண்டும். அப்படிதான் உங்க வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஏசாயா ப்ரோபசியா சொல்லுகிறார், இதை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஆக்சுவலா நிறைவேறு. ஏசாயா சொன்ன வார்த்தை அந்த ப்ரோபசி வந்து இதை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அது வந்து இஸ்ரேலியாக அது வந்து நிறைவேறுகிறது. ஏனென்றால் உங்களை என்னையும் அவர் மீட்க வேண்டும். ஹல்லேலூயா. இவருடைய நோக்கத்தில் எட்டானிட்டியில் இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புசில் பேரழப்படாத பூமியின் குடிகள் யாவர் அதை வணங்குவார்கள் என்று வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கும். உலக தோற்றத்துக்கு தேவனுடைய சிந்தையில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். பின்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா நிறைவேறு. முதல்ல அவர் சிந்தையில தீர்மானம் பண்ணிட்டார், இவனுக்காக இவளுக்காக நான் மறிக்க வேண்டும், மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். உலக தோற்றத்துக்கும் நல்லாவே அவர் அதை டிசைட் பண்ணிவிட்டார். அவர் வந்து என்ன ஆதாம் ஈவ் வந்து இது அவர்கள் வந்து பாவத்தில் விழுந்து போன பின்பு ஆண்டவர் தேவபுத்திரோடு கூட கான்டாக்ட் பண்ணுகிறார். அந்த சேத் சந்ததியார் தேவபுத்திரர்கள் அவங்களுக்கு கூட கான்டாக்ட் பண்ணுகிறார். பின்பு ஆபிரகாமோடு அவர் கான்டாக்ட் பண்ணுகிறார். பின்பு அவர் வந்து ஜாக்கப்போடு கூட ரெஸ்டில் இல்ல, மல்யுத்தத்தில் அங்கு இருக்கிறார். அதன் பின்பு என்ன சொல்றால் ஜோஷுவாவோடு மோசஸோடு ஆண்டவர் டாக் பண்ணுகிறார். அதன் பின்பு அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு 4வது நபராக அக்னி சூழல அங்க வருகிறார். அவருக்கு எப்பொழுதுமே என்னன்னா இப்படி பல தோற்றங்களில் அவர் வந்தாலும் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து அவனுக்கு காட்சி கொடுத்தாலும் அவருக்கு நோக்கம் வந்து நான் மாம்சத்தில் வர வேண்டும் என்று அவருடைய ஃபைனல் கோல் என்ன வந்தால் நானும் மாம்சத்திலே வர வேண்டும், நான் ஒரு மனிதனாக வர வேண்டும். பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவளாக இருப்பது, நானும் மாம்ச சரீரத்தை ரத்தத்தை உடைய ஒரு மனுஷனாக வர வேண்டும். அதுதான் அவருடைய ஆன்டிசிபேஷன், அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். அதற்காக அவர் என்ன செய்யறால் ஜோசப் அங்க மேரியை தெரிந்து கொண்டார். மாட்டு தொழுவத்திலே அவர் இதை அதை தெரிந்து கொண்டு ஒரு கார்பெண்டர் ஃபேமிலியை தெரிந்து கொண்டு 30 வருஷமாக அவர் கார்பெண்டர் அங்க வேலையை செய்து இவ்விதமாக அவர் தன்னைத்தானே தாக்கிக் கொண்டார். எதுக்காக உங்களுக்கும் எனக்காக மறிக்கணும். அதுதான் நாசரேத் ஊரில் அவர் வளர்க்கப்பட்டார். இதை இவ்விதமாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய நோக்கம் எல்லாம் எனக்கு ஒரு இது இருக்குது, என்னுடைய கோல் இருக்கிறது, நான் அதை நிறைவேற்ற வேண்டும். லூக்கா 12:50
ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கமான
முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இது அந்த ஸ்நானம் என்னவென்றால் கல்வாரியில மறிப்பது. அது ஸ்நானத்தை நான் வந்து முழுக வேண்டியதா இருக்காது, முடியும் அளவும் எவ்வளவோ அதை வந்து நான் என்னுடைய ஃபைனல் கோல் வந்து நான் மறிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய அது முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பஸ்கா பண்டிகைக்கு அந்த நாள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தம்முடைய சீஷர்களோடு கூட மேலறையில அதுக்கு முந்தின நாள்ல அவர் வந்து அங்க பாஸ்ஓவர் ஆசரிக்கிறார். அவரே வந்து அந்த பாஸ்ஓவர் லேம்ப் அவர் தான்.
ஆமே,
அவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அது அடையாளமாக பழைய பாட்டிலே அந்த அதை அனுசரித்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டார்கள். ஆண்டவர் பேர்சேபரை ஆசரித்து தின்று அவர் ராபோவின் அரணை நடத்துகிறார். அந்த பேர்சேபர் நான் தான், நான் வந்து நாளை தினத்திலே மறிக்க போறேன். இன்றைக்கு அவர் ராபோவின் அரணை நடத்துகிறார். அவருக்கு நோக்கம் அல்ல அதை நிறைவே. இது வந்து டைப்பா இருக்குது, இது ஒரு அடையாளமாக இருக்கு, பேட்டனா இருக்கு. ரியலா அவர் நாளைக்கு மறிக்க போறார். அதனால அவருடைய ஆப்ஜெக்டிவ், அவருடைய மோட்டிவ் என்னவென்றால் அவர் நமக்காக மறிக்க வேண்டும், அவர் நம்மை நேசித்தார். இது அவருடைய டிட்டர்மினேஷன்ல இருந்து, அவருடைய தீர்மானத்திலிருந்து எல்லாரும் அவர் வந்து விலகவில்லை. சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், ஒரு நாளிலே மலையில, உயர்ந்த மலையில கொண்டு போய் இது உலகத்தின் ராஜ்யங்களும் அதனுடைய மகிமையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து இதெல்லாம் நான் உமக்கு தருவேன், நீ சாசாங்கமாக விழுந்து என் காலில விழுந்தால் நான் வந்து இதெல்லாம் உமக்கு தருவேன் என்று அந்த மத்திய 4:8-10 நம்ம வாசிக்கிறோம். அதனால பாருங்க, அவன் வந்து ஆண்டவரை டைவர்ட் பண்ணுகிறான், அந்த நோக்கத்திலிருந்து டைவர்ட் பண்ணுகிறான். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மறிக்க கூடாது, அவனுடைய நோக்கம் அதுதான். அதனால அதை வந்து நீர் ஏன் கல்வாரி போயிட்டு அவ்வளோ மறிச்சு இந்த ராஜ்யத்தை பெறணும், நான் வந்து கஷ்டப்படாமலே நான் இந்த ராஜ்யத்தை தருகிறேன். வேலை, எந்த வேலையும் செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நீங்க வந்து உங்க உலகப்புறமான வேலையை செய்றீங்க, நான் வந்து பாஸ்டர், நான் வந்து உங்களை போல வேலை செய்ய முடியாது. அதுக்கு என்னை ஆண்டவர் அழைக்கல, நான் இதுல பிரயாசப்படும், நான் கஷ்டப்படாம இருந்தா அர்த்தம். நீங்க 8 hours வேலை செஞ்சா நான் 8 hours நானும் வேலை செய்யணும். ஒரு பாஸ்டர் சோம்பலா இருக்கக்கூடாது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க சோம்பலா இருக்கக்கூடாது. உலக ஜாப்ல எப்படி அவங்க உண்மையா இருக்கிறாங்களோ அதே போல நான் இதுல பிரயாசப்படணும். என்னுடைய ஜாப் வந்து வார்த்தையை போதிப்பது, ஜெபிப்பது. நான் அதை செய்யாம கஷ்டப்படாம ஆண்டவர்ட்டந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நீ கல்வாரிக்கு போக வேண்டாம், நீ கல்வாரிக்கு போகாமலேயே அப்படி கஷ்டப்படாமலே இந்த உலகத்தின் ராஜ்யத்தை நான் தருகிறேன்னு சொல்லும் பொழுது அப்பளப்பு சாத்தானே சொன்னார். என்னுடைய ராஜ்யம் வந்து இதை பிலாத்து சொல்லுகிறான், எனக்கு வந்து உன்னை விடுவிக்கவும் உமா வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கவும் மரணாக்கலிக்கு ஒப்பு எனக்கு அதிகாரம் உண்டு. என்கிட்ட நீர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீரே, நீர் என்கிட்ட கொஞ்சம் பேசினீர்னா நான் யூதர்கிட்ட சொல்லி நான் யூதர்ல வந்து நான் வந்து சீர்படுத்த முடியும், உண்மை விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று பிலாத்து சொல்லும் பொழுதும் அவர் ஒரு வார்த்தை பேசல. என்னுடைய ராஜ்யம் பியூர்லி அது ஸ்பிரிச்சுவல், அது நேச்சுரல் கிங்டம் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. யோவான் 18:36 சொல்லிட்டார். அதனால நான் உன் சிலுவையில் மரணத்திலிருந்து உண்மை விடுதலாக்க முடியுங்க, இந்த யூதர்களை கையிலிருந்து விடுதலாக்க முடிய இல்ல. ஆண்டவர் வந்து அப்படி சொல்ல, நான் வந்து மறிக்க வேண்டும், என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. அங்க அவிதமா சொல்லிட்டார். 5:2 நீ ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஒரு எமோஷனல் ஸ்பீட்ல வந்துட்டாங்க. எமோஷனல் ஸ்பீட்ல வந்து இன்றைக்கு அவரை ராஜாவாக மாத்தணும்னு சொல்லி ஜனங்கள் பாப்புலாரிட்டியாக நிறைய பேர் சேரும் பொழுது அவரை ராஜா வாக்கிடலான்னு பிரயாசப்பட்டாங்க. ஆனா அவரை மறைஞ்சு போயிட்டார். அவர் ராஜாவாக நினைக்க அவரை டைவர்ட் பண்றாங்க. அவருடைய ஜனங்கள் ஜனக்கூட்டமாக வந்து இதை அவரை சூழ்ந்து கொண்டு இன்றைக்கு அவரை வந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வரணும் பொழுது அவர் பாருங்க, அவருக்கு அவருடைய நோக்கம் என்னன்னு தெரியும், நமக்காக அவர் மனத்தை ருசி பார்க்க வேண்டும். அதுக்கு அவர் இடம் கொடுக்கல. அதன் மீது என்ன செய்யறார் அங்க பவனி வருகிறார். குருத்தோலை ஞாயிறு பாம் சண்டே என்று எஸ்லேமில் பவனி வரும்போது ஜனங்கள் ஓசன்னா, தாவீதின் குமாருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர் அதிக சட்டம் போட்டார்கள். குருத்தோலை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த தினத்துல கொண்டு போய் அவரை ராஜா வாக்கணும்னு நினைச்சாங்க. அவரோ போயிட்டு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். காசு கடைக்காரர்கள், புறா விற்கிறவர்கள், மாடு ஆடு மாடு விற்கிறவர்களா துரத்தி தேவாலயத்தை அங்கே சுத்திகரிக்கிறார். உடைய சிங்காசனத்துக்கு போகல. பிற பார்த்தாங்க அந்த ஜனங்கள், இவரை வந்து நம்ம எப்படினாலும் இவரை ராஜாவாக்கிடலாம், ரோம அரசாங்கத்தை அப்புறப்படுத்தி விட்டு இதோ யூத ராஜ்யத்தை நம்ம சாதிக்கலாம்னு நினைச்சோம். ஒரு நேச்சுரல் கிங்டத்தை சாதித்து இவரை கிங்கா மாத்திரலான்னு நம்ம எத்தனை முறை ட்ரை பண்ணாரோ, இவர் அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. இவர் நம்ம இதுக்கு வர, நம்மளுடைய பிளானுக்கு இவர் வரமாட்டுக்கிறாரு, இவர் விலகிட்டே போறாரு. அதனால பார்த்தாங்க, இவரு ராஜ்யத்தை வந்து ஆரம்பிக்க போறதில்ல, இவர் ராஜாவாக மாற போறதில்ல அப்படின்னா நம்ம எல்லாம் சப்போர்ட் கொடுக்கலாமே. நீங்க ஒரு மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா நிறைய பேர் சப்போர்ட் கொடுப்பான். நம்ம வந்து அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க கிடையாது, நம்ம ஆவிக்குரிய ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அதுல போயிட்டு நம்ம பிணப்படக்கூடாது. அந்த அரசியல் கட்சிகள்ல போய் படப்படக்கூடாது, அழிந்து போகிற ராஜ்யம் எல்லாம் அவங்க ஷேக் பண்ணிடுவாரு. நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அதனால அந்த ஜனங்கள் பார்த்தாங்க, இவரு ராஜ்யத்தை ஆரம்பிக்க மாதிரி இல்லை, இவருடைய மோட்டிவ் வேற மாதிரி இருக்கிறது. இதனால நம்ம இவரை பின்பற்றி நம்ம ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால குரூசிஃபைஹிம், குரூசிஃபைஹிம், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்லி தங்களுடைய சாங்கை மாத்திட்டாங்க, தங்களுடைய நோட்ஸை மாத்திட்டாங்க, தங்களுடைய குரலை மாத்தி விட்டார்கள். அதனால உலகப்புறமா ஒரு மனுஷன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னா ஜனங்கள்லாம் வருவாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியத்தை போறீங்க, அவங்களுக்கு அதில் டேஸ்டே இருக்காது. அப்படிதான் எல்லாருமே சோசியல் ஒர்க் பண்ண சொல்லுங்க, எல்லாரும் வருவாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியத்தை பண்ண சொன்னாச்சுன்னா சொன்னோம்னா ஜனங்களை பரிசுத்தமாக வேண்டும், நீங்க கர்த்தருடைய வழிக்கு ஆயத்தமாகணும்னா அதுல இன்ட்ரெஸ்டே வராது. படிக்க சொல்லுங்க, டிகிரி வாங்கிடலாம், எம்ஏ எம்ஃபில் டிகிரி வாங்கிடலாம், ஆனா பைபிள படி சொல்லுங்க, மனசு வராது. பாருங்க, அவரை ஹெவனை விட்டு இறங்கி வந்து அவர் வந்து இவர் கார்பெண்டர் அவர் ஃபேமிலியில பிறந்து அவர் சிலுவையின் மரண பரிந்த தன்னை தாழ்த்தி இப்படி இருக்கின்றால் எந்த காரியங்களும் அவரை டைவெர்ட் பண்ணல. ஒரே பேதரி சொல்லுகிறான், எனக்கு அவரை தனியா கூப்பிட்டு இத மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது, மனுஷங்க மாதிரி பாவிகள் கையில ஒப்படு கொடுப்பவர் பின்பு என்ன சிலுவையில் அறையப்படுவார் என்று சொல்லும் பொழுது தனியா கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான். அவன் பீட்டர் வந்து ஜீசஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்லுகிறார் என்றால், உமக்கு இப்படிலாம் வரக்கூடாது. உடனே அவனை கடிந்து கொள்ளுகிறார். மத்தேயு 16:22-23.
அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது நமக்கு நேரிடக்கூடாது, இது நமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடவெல்லாம் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்றார்.
அவன் வந்து என்ன செய்யறான் என்றால், உமக்கு நீர் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் வந்து நீர் வந்து கிங்கா இருக்கிறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ சிங்காசனத்தில் உட்கார்றத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீரோ வந்து சிலுவையில் அறியப்படுவீன்னு சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் நீர் பேசக்கூடாது. தனியா அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு வாணி கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, இவனுக்குள்ள சாத்தான் வந்து நம்மளை டைவர்ட் பண்றான். நான் வந்து நான் மனுஷனுக்காக, நான் வந்து எலெக்ட் பீப்புளுக்காக மறிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிருக்கிறேன். இவன் வந்து இவனுக்குள்ள அந்த சாத்தான் அங்க தந்த சிந்தையை கொண்டிருக்கான்னு சொல்லி அப்பால போச்சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறார், நீ நேச்சுரல் கிங்டத்தை பார்க்கிறா, எல்லா ஜனங்கள் நேச்சுரலா தான், அது அவனு செய்ய போற இப்படி செய்ய போறன்னு அரசியல்வாதிகள் செஞ்சுட்டா எல்லாம் பின்னால போயிட்டு அங்க தாளம் போடுவாங்க. என்ன ராஜ்யம், அழிஞ்சு போற ராஜ்யம். மனுஷனால அவருடைய அனுமதிக்கு சித்தம் இல்லாம மனுஷன் எதையுமே செய்ய முடியாது, அவருடைய கிரேஸ் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்ய முடியும், நம்ம அவரே ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. ஹல்லேலூயா. அவரே சொன்ன யூதர்கள் அவரை குரூசிஃபைஹிம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போஸ்தலர் நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு வந்து மறுதளிக்க ஆரம்பித்தான், யூதாஸ்கரித்து காட்டி கொடுக்க ஆரம்பித்தான், கெத்செமனே தோட்டத்திலே ரத்த வெறுவையோடு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பின்பு அவரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாரும் ஓடிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே ஓடிட்டாங்க. இதமாக அவர் இருக்கும் பொழுது அவர் வந்து எல்லாரும் கைவிட்டாலும் ஒருத்தரும் அவருக்கு சப்போர்ட் இல்லை. அவர் பிலாத்தினுடைய அந்த நியாயாசனத்தில் நிற்கும் பொழுது அவருக்கு எந்த லாயரும் வரல, யாருமே அவருக்கு பரிந்து பேச வரல. அவர் தனியாகத்தான் அந்த நியாய தீர்ப்பை சந்திக்கும் பொழுது ஒருத்தர் கூட வரல. எத்தனை பேருக்கு அவர் சுகம் அளித்தார், எத்தனை பேரும் அந்த 5 பேர் 2 மீன் சாப்பிட்டார்கள், அநேகருக்கு சுகம் கிடைத்தது, மறித்தவர்கள் எழுந்தினார்கள், துஷ்நோய்கள் சுகமானார்கள், கிரேட் மிரக்கிள்ஸ் நடந்தது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அற்புதங்களை பெற்றாலும் ஒருவராயிலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வரல, ஒருத்தராயிலும் வாட்டை வாயை திறந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண வரல. அப்படி இருந்தாலும் அவர் தன்னுடைய தீர்மானத்தை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு எதுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. Determine in his heart, தன்னுடைய இருதயத்திலே அவர் அதிதமாக தீர்மானம் பண்ணினார். அதனால எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் அதை விட்டு அந்த நோக்கத்தை விட்டு விலக செய்ய முடியாது அப்படின்னு அவர் வந்து சிலுவையில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நீ வந்து கிறிஸ்துவானால் உன்னையும் முன்னைத்தானே ரட்சித்துக்கொள், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுவேன் என்று சொன்னா, இப்பொழுது நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம் என்று அவமானப்படுத்தும் பொழுதும் அந்த அவமானத்திலே அவர் இறங்கி வந்திருக்கலாம், எல்லாரையும் அந்த நேரத்திலே அவர் வந்து அழிச்சிருக்கலாம். அவர்களை பாதகத்துக்கு அனுப்பி இருக்கலாம். ஆனாலும் கூட இதன் மரணத்தை அவர் டேஸ்ட் பண்ண வேண்டும், உங்களுக்காக எனக்காக டேஸ்ட் பண்ண வேண்டும். அந்த அவமானத்தின் மத்தியிலையும் அவர் அதெல்லாம் பொறுமையா சகித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முடிவு என்னன்னு தெரியும்.
ஆமென் ஆமென்.
முடிவு என்னன்னு தெரியும். அதே போல நமக்கு முடிவு என்னன்னு தெரியும் பொழுது இடையில யார் என்ன சொன்னா நமக்கு என்ன, யார் என்ன காரியங்களை பேசினா நமக்கு என்ன, நம்முடைய முடிவு நமக்கு என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய கோல் என்னன்னு தெரியும். ஆமென்
ஆமென்.
உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்தார். அவிதமான ஒரு ஃபெய்த் இல்லாம இதுல பங்கு பெறக்கூடாது. சும்மா பாஸ்டர் வந்து பிரெட் தராரு, பாஸ்டர் வந்து திராட்சரசம் தராரு, நம்ம அதை செஞ்சா ஆசீர்வாதம் அப்படிங்க ஒரு பொதுவான கருத்து இருக்கக்கூடாது. எது நீங்க ஒரு வெளிப்பாடோடு இயேசு ஜீசஸ் டைட் ஃபார் மீ. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடோடு பங்கு பெற்றா உங்களுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, எல்லா விதமான உலக காரியங்கள் எல்லாமே இதோடு ஆட் பண்ணிருப்போம். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் அவனுக்கு ஜீவன் உண்டு. அவனை கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன். என்னுடைய மாம்சத்தை புசித்து மரணம், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு மரணமே இல்லை, அவன் என்றைக்கும் மரிப்பதும் இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே
மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் பானம் பண்ணினால் பானம் அவனுக்கு ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன் இல்லை அவனுக்கு, எனக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் மரணம் என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணி ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சத்துருக்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா சீசர்கள் சரியா புரியல. இன்னைக்கு நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க நம்ம உபதேசம் நல்லா தெரியும், இங்க இருக்க ஒரு சிலருக்கு நம்மளுடைய உபதேசத்தை எல்லாம் விளக்கி சொல்ல தெரியாம ஒருவேளை இருக்கலாம். அதெல்லாம் வேதபாடு பரிசேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இவர் சொல்லுகிறார் இவரை விசுவாசிக்கிறவனுக்கு சாதை இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க சீசர்களுக்கு சரியா அண்டர்ஸ்டாண்டிங் வரல, அவரை நேசிக்கிறவர்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரல, விரோதிகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவருடைய பிரசங்கத்தை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இன்டெலிஜென்ஸ் தான் வருது ஒழிய ஃபெய்த் வரல. இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த மெசேஜ்ல நிறைய பேர் இன்டெலிஜென்ஸா இருக்கிறாங்க. இவர் திக்கு தேசம் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அங்க போனார், இங்க போனார் அப்படி சொன்னாப்புல அவங்க ஆவிக்கிறீங்களா ஆயிருவாங்களா? அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே தாறுமாறாயிருக்கும். அதனால இவருக்கு கொஞ்சம் தெரிவுன்னா நினைச்சிருந்தால் அவர் பெரிய ஆளுன்னு நினைக்கிறார். அவருக்கு அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெய்த் வந்து அந்த இன்டெலக்சுவல் ஃபெய்த் வந்து ரியல் ஃபெய்த்தா மாறணும், அது ஹார்ட்டுக்கு வரணும். அது தலையில மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை, இவங்க அந்த தலையில அது இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? யோவான் 8:52
அப்பொழுது யூதர் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிற
ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அவனுக்கு புரிஞ்சிருக்கு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுடைய இவருடைய வார்த்தையை கை கொண்டால் இவங்க வந்து மரிப்பதே இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆபிரகாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மரிச்சிட்டாங்க, ஆனா இவரு வார்த்தையை கேட்டா யாரும் மரிப்பதில்லை அப்படின்னு மத்தவங்கிட்ட வந்து அப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதே போல நீங்க உலகத்து மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சாமத்து மக்கள் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இவங்க ஏழாம் தூதனை செய்த விசுவாசிங்க, இவங்க தான் ரேச்சர்ல போவாங்களாம், நாங்கெல்லாம் போக மாட்டோமா, இப்படியா பலர் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஆள்லாம் இங்க சாப்பிடத்துல எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய பாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க வந்து பிரதான் தீர்க்க தரிசிங்கிறாங்க, இந்த மெசேஜ் மெசேஜ்ங்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க. ஆபிரகாம் மரித்தாரு, மோசம் எல்லாருமே தீர்க்க தரிசிகள் மரித்தாங்க, ஆனா இவர் பிரசங்கத்தை கேட்டு அதை கை கொண்டா மரிப்பதே இல்லையா? பாருங்க, அவங்களுக்கு இன்டெலக்சுவல் ஃபெய்த் இருந்தது, ரியல் ஃபெய்த் வரல. அதே போல இன்டெலக்சுவல் ஃபெய்த் மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை, அந்த இன்டெலக்சுவல் ஃபெய்த் வந்து ரியல் ஃபெய்த்தா போனது. இவங்களும் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொள்ளும், அப்போ அந்த இன்டெலக்சுவல் ஃபெய்த் வந்து ரியல் ஃபெய்த்தா மாறும் பொழுது அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, இயேசு கிறிஸ்து என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் ஜீவன் இல்லைன்னு சொல்லும் பொழுது நேரடியா அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, இவர் வந்து நரமாமிச பச்சினியா மற்றவங்களை மாத்துறாங்க. அன்னைக்கு ஆப்பிரிக்கால உள்ளவங்க மிஷினரிகள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டாங்க. அவங்க காலு சதையில எல்லாத்தையுமே உடம்புல இருக்க சதையெல்லாம் சாப்பிட்டாங்க. நரமாமிச பச்சினிகள். அதே போல இவர் வந்து ஒரு நம்ம ஒரு நரமாம்ச பச்சினி போல, நம்மள பூதம் போல மகா, அவருடைய சதையை சாப்பிடணுமா, அவருடைய ரத்தத்தை குடிக்கணுமா, இது என்ன, இது இது கடினமான உபதேசம். 70 பேர் போயிட்டாங்க. மற்றவங்களுக்கு அது என்னன்னு புரியல. இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுத்தாரா? விளக்கமும் கொடுக்கல. கடைசி வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. இப்ப நம்மளும் என்ன செய்யறதுனா, இத விளக்கம் தெரியாம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அயன் தேவைப்படுது, உங்க உடம்புல அயன் தேவைப்படுது. அயன வந்து இரும்பு, இரும்ப வந்து நீங்க வந்து சாப்பிட முடியுமா? இரும்ப போய் சாப்பிட முடியுமா? இரும்பு சாப்பிட்டா அது ஜீரணம் ஆகுமா? இரும்ப கடிக்க முடியுமா? நம்மால அதை விழுங்க முடியுமா? ஆனா நமக்கு இரும்பு சத்து, டாக்டர் சொல்றாரு இரும்பு சத்து இல்லைங்கிறார். நீங்க இரும்ப சாப்பிட்டதுக்கு பதிலாக இரும்பு எந்த பொருள் எந்த ஆகாரத்தில் இருக்குது? முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்குது, பேரிச்சம் பழத்துல இரும்பு சத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதை போய் நம்ம சாப்பிட்டா நமக்கு அந்த அயன் டிஃபிஷியன்சி நம்மளை விட்டு நீங்கிருது. ஹல்லேலூயா. அந்த அனீமியா நம்மளை விட்டு போயிருது. அதனால நம்ம அதுக்கேத்த பொருளை நம்ம சாப்பிடுறோம். கால்சியம் இல்ல, உடம்புல கால்சியம் இல்ல, எலும்பு எல்லாம் வீக்கா இருக்குது. காரணம் கால்சியம் இல்ல, அதான் எலும்பு டப்பு டப்புன்னு ஒடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லலாம். சும்மா கீழே இருந்தாலே எலும்பு ஒடிஞ்சு போகுது. கால்சியம் இல்ல, அது கால்சியம் தான் சுண்ணாம்பு. சுண்ணாம்பை நம்ம சாப்பிட முடியுமா? யாராவது சுண்ணாம்ப சாடுங்க, கால்சியம் குறையா இருக்குன்னு சுண்ணாம்ப சாட முடியுமா? குடல் வெந்து போயிரும். ஆனா சுண்ணாம்ப நம்ம சாப்பிட முடியாது. சுண்ணாம்பு சத்து எதுல இருக்குது? அது அத்திப்பழத்துல இருக்குது சுண்ணாம்பு சத்து. அது சில விதமான பொருட்கள்ல இந்த கால்சியம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டா, இதை எனக்கு இந்த அத்திப்பழத்துல அது இருக்குது, இதை மன சாப்பிட்டோம்னா நமக்கு சுண்ணாம்பு கிடைக்குது. அதே போல நிறைய காரியங்கள் வந்து இதை நம்ம நேரடியா அதை சாப்பிட முடியாது. அது எதுல இருக்குதோ அதை நம்ம சாப்பிடணும். ஆமே. அதே போல இது அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும் என்றால் அவருடைய மாம்சம் வந்து மெய்யான போஜனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவாப்ப நானேன்னு இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதனால அந்த வேதில இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க வேதில தான் இருந்தால் வேதை நீங்க புசிக்கும் பொழுது, நீங்க அதுல அதுல வந்து பங்கு ருசி பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை எவ்வளவு நல்லதா இருக்கிறது. இதோ இந்த நேரத்துக்குரிய செய்தியில எல்லா வைட்டமின்ஸும் இருக்கிறது, எல்லா விதமான எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கிறது, எல்லா மினரல்ஸும் இருக்கிறது. இந்த மெசேஜ்ல எல்லாமே சரிவிகித உணவா இருக்கிறது. நீங்க இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இதை நீங்க புசிக்கும் பொழுது உங்களுடைய பாடிக்கு உங்களுடைய சோலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, நம்ம வேர்டை புசிக்கிறோம், நம்ம வந்து அந்த பிளட் வந்து இந்த திராட்சஸ் ஒரு அடையாளமா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை எப்படி பாட முடியும்னா, ட்ரிங்க் த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு போர்ஷன் ஸ்வீட்டை கொடுத்தார். இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆனது இன்னைக்கு நமக்கு அவர் லூஸ் பண்ணி இருக்கிறார். அதனால அவருடைய ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது, நாலு ஆவிகளும் நம்ம மேல ஊதப்பட்டிருக்குன்னு சொன்னேன் காலையில். லயன், ஆக்ஸ், மேன், ஈகிள், இந்த நாலு ஆவிகளும் நம்ம மேல ஊதப்படும் பொழுது அந்த ஸ்பிரிட் ரிலீஸ் ஆயிருக்கிறது. நீங்க அந்த ஸ்பிரிட்ஸை வந்து நீங்க ஜென்டல் நீங்க பெறும் பொழுது இத ரத்தத்திலே ஜீவன் இருக்குது, நீங்க ஜீவனை பெறுறீங்க. அதாவது ஆண்டவர் அடையாளமா நீங்க வந்து இந்த என்னுடைய மாம்சம் மனது மெய்யான இந்த அப்பம் மனது அடையாளமா, கிறிஸ்துவனுடைய பாடிக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த திராட்சை சம்பந்த ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ரத்தத்தையும் என்ன செய்திருந்தால் நேரடியாக குடிக்க முடியாது, மாம்சத்தையும் சாப்பிட முடியாது. நீங்க இந்த ஃபார்ம்ல சாப்பிடுங்க. நீங்க வேர்ட் ஃபார்ம் ஸ்பிரிட் ஃபார்ம்ல, வேர்டு வந்து கிரைஸ்ட், ஸ்பிரிட் வந்து கிரைஸ்ட். வேர்ட் ஃபார்ம் ஸ்பிரிட் ஃபார்மாக நீங்க உங்களுக்குள்ள அவரை நீங்க கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இது வந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய பாடி அந்த அவருடைய பிளட்டுக்கு அடையாளமா இருக்குது. இது வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்ஸா இருக்கிறது. நீங்க வேர்டை ரிசீவ் பண்றதுக்கு அடையாளமாக வெளிப்படையான ஒரு அடையாளத்தை காண்பிப்பதுதான் இந்த பந்தியிலே பங்கு பெறுது. ஹல்லேலூயா. இந்த பந்தியிலே நம்ம டேஸ்ட் பண்ணலாம், அந்த பந்தியிலே டேஸ்ட் பண்ண முடியாது. இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. குழந்தைகளுக்கு பக்கத்துல இருக்கும், பேர பிள்ளைகள் பக்கத்துல இருக்கும், அது வந்து நான் பிளட் கொடுத்தா அது கேட்கும், பிடுங்கும். கொடுத்துடலாமா? பிள்ளைகள் மேல ரொம்ப செல்லம் வச்சிருக்கிறவங்க, பேர பிள்ளைகள் மேல செல்லம் வச்சிருக்கவங்க, இவங்க பிளட் இருக்கவங்க கொடுத்தா அதை வந்து பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் கொடுத்துருதாங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்க அந்த பந்தியினுடைய அருமை அறியலை. இயேசு கிறிஸ்து ராபோயின் மேல நடத்துறாரு, மேலே நடத்துறாரு. அந்த வீட்டுக்காரன் இருக்கிறான், அவங்க வீட்டுல மனைவி பிள்ளைகள் இருக்கிறது. யாராவது எந்த பிள்ளைகளாவது கூட்டிட்டு போனாரா? அந்த வீட்டுக்காரங்க யாராவது கூட்டிட்டு போனாரா? அந்த 12 டிசைபிள் தான் நடத்தினார். அதே போல அந்த பிரெட்டை வந்து உங்க பிள்ளைகள் கேட்டாலும் பேர பிள்ளைகள் கேட்டாலும் செல்லம் கொடுத்ததெல்லாம் வீட்டுல வச்சிடுங்க. இங்க வந்து தேவசமத்துல அதுக்கிட்ட செல்லம் கொடுக்காதங்க. தேவசமத்துல பயத்தை கற்பித்துக் கொடுங்க. அதனால அதுக்கு யாராவது ஒருத்தர் அப்படி கொடுக்கும் பொழுது அது நீங்க தேவனுடைய வார்த்தையினுடைய அருமை தெரியல. இந்த வார்த்தை இது வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. அது அந்த பிள்ளைகளுக்கு இருந்து இன்னசென்ட் சில்ட்ரனுக்கு அது ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னா தேவனுடைய பந்தியை அசட்டை பண்ணுகிறீர்கள். உங்களுக்கு அருமை தெரியல. எப்படி இது அருமை தெரியலன்னா ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்துவார்? இது அருமை எவ்வளவு உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு ஆசீர்வாதம். இப்பொழுது நீங்க ஜபத்தோடு இயேசுவே நீ கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தீர், உங்களுடைய சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்தீர், ரத்தத்தை வந்து எனக்காக சிந்தினீர், யூ டைட் ஃபார் மீ. நான் வந்து எனக்கு இவ்வளவு விதமான ப்ராப்ளங்கள் இருக்கு, சரீரத்தில் சுகம் எனக்கு தேவைப்படுது, எல்லா குச்சந்தல உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு பாடி நார்மல் ஆகட்டும், நார்மல் ஆயிடும். ஹல்லேலூயா. எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் நீர் சம்பாதித்து விட்டீர். எல்லாம் இந்த பிரெட் இந்த ஒயில் அடங்கியிருக்கு, அடையாளமா அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துக்குள்ள எல்லா விதமான பிளஸிங் இருக்கிறது. நீங்க அதை பார்ட்டேக் பண்ணும் பொழுது, அடையாளமாக அதை பார்ட்டேக் பண்ணும் பொழுது, யூ ரிசீவ் த பிளஸிங். ஹல்லேலூயா. அந்த ரெடெம்ப்டிவ் பிளஸிங் யூ ரிசீவ் பண்றீங்க, உங்களுக்குள்ள ரிசீவ் பண்றீங்க. அந்த பைத்தோடு எடுக்காம குழந்தை கேட்டுச்சு பல்ல பாரு பேரப்பில் தொல்லை கொடுக்கணும் கொடுத்தாது என்ன ஆச்சு? இத அசட் பண்ணதுக்கு அடையாளமா இருக்கு. நம்ம இத வந்து விசுவாசத்தோடு ரொம்ப வெளிப்பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி நேச்சுரலா சாதாரணமா இருந்தப்போ வெளிய பக்தி காமிக்காட்டான், உள்ளத்துல விசுவாசத்தை காண்பித்து அந்த உள்ள இருக்க ஃபெய்த் வெளியே தெரியாது. அந்த உள்ள இருக்க ஃபெய்த்தோடு கூட நம்ம இதுல பங்கு பெற்றா உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு. கடைசியில நீங்க வெட்டிங் சப்பர்ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு மத்திய எட்டு பதினொன்னு
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று கூட பந்தியிருப்பார்கள்.
அநேகர் கிழக்கு நம்ம கிழக்கு நாட்டை சேர்ந்தவங்க, ஈஸ்டர்ன் கண்ட்ரி. அமெரிக்கா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி. அதனால அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து உலகத்தின் பல பாகங்களிலே அவருடைய இருக்கிறாங்க. அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் பல பாகத்தில் இருக்க, நம்ம ஒரு சின்ன காங்கிரிகேஷன். உண்மையான பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் உண்மையான பிரீச்சர் கிடையாது, நிறைய உண்மையான பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நல்ல பிலீவர்ஸ் மனவாட்டி உலகம் எங்கிலும் அவர்கள் பரந்தி இருக்கிறார்கள். நம்ம அதுல ஒரு சின்ன பார்ட். ஆனால் அவங்களாக நம்ம ஜெபிக்கிறோம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்கு மறித்து போன பரிசுத்தவான்கள், நம்ம இந்த ஏழு சபை பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே இந்த வெட்டிங் செப்பர்ல வருவோமே. இன்னைக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ராபோல் நாடகம் நடக்குது, ஆனா வெட்டிங் செப்பர்ல எல்லாம் மொத்தமா.
அல்லேலூயா.
லிவிங் அண்ட் டெத் சயின்ஸ் எல்லாருமே இங்க இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கேதரிங் அது. இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு பரிமாறுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எத்தனை பேருக்கு அந்த பந்திக்கு இதுல விசுவாசத்தோடு பங்கு பெற்று அங்க போக முடியும். இது வேண்டாம், இது தேவையில்லை, இதெல்லாம் அவசியம் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைத்தனமா செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க டேஸ்ட் பண்ண முடியாது. இயேசு சொல்லி இருக்கிறார், நான் வரும் அளவு என்ன நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லியிருக்கார். நம்ம லஜ்ஜம் பண்ணும். சகரன் ஜீவானந்த அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுதி நின்று காணிக்க நிலை கத்திரிக்கை எனப்படுத்தலாம்.
பாடல் 252. ஆதி மெய் தேவனே, உம் அன்பிற்கு ஒரு எல்லை உண்டோ?
இல்லாமல் பாவத்து மாண்ட என்னை கோபத்தால் அழிக்காமல் அன்பை நினைத்து நான் பச்சமாய் போச்சிடுவே கச்சித்த புந்தன் அன்பை நினைத்து நான் பச்சமாய் போச்சிடுவே ஆதித்தை தேவனே எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் அத்தனை அகச்சினி பத்திலும் பங்கு போதாதின் பெண்ணே நான் தத்தம் செய்தேருமே பத்திலும் பங்கு போதாதின் பெண்ணே நான் தத்தம் செய்தேருமே
நீ நேற்றுமின்றி என்று மாறாதவராயிருக்கிறி. பழைய பாட்டின் யெகோவா புதிய பாட்டின் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறி. நீ ஆண்டவரே தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்கிறோ அதே கர்த்தரை இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறி. எங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்ய முடியும். இந்த மனவாட்டி ஊழியத்திலையும் அதை செய்ய முடியும். எங்கள் சரீரங்களை சுகப்படுத்த முடியும். எங்களுடைய பலவீனங்களை நீர் மாற்ற முடியும். எங்களுடைய வேதனைகளை நீர் அப்புறப்படுத்தும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் நீ சந்திக்க முடியும். ப்ராப்ளங்களை நீ சால்வ் பண்ண முடியும். அற்புதங்களை நீ செய்ய வல்லவராயிருக்கிறீ. எங்கள் வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீ செய்ய வல்லமில்ல தேவனாயிருக்கிறீ. நேற்று மீந்து எந்தும் மாறாதவராயிருக்கிறீ. பைபிள் தேசில நீர் என்ன செய்தீரோ அதை இப்பொழுதும் செய்ய வல்லவராயிருக்கிறீ. நாங்கள் உடைய வார்த்தையில இருக்கிறோம். உடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எங்களை நீர் அவிதமாக அழைத்திருக்கிறீர். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த பந்தியில பங்கு பெற்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் ஆவிக்கிற பிரமாகவும் உலகப்பிரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஆபிரகாமை நீர் ஆவிக்கிற பிரமாக உலகப்பிரமாக ஆசீர்வதித்தீர். யோசேப்பை ஆசீர்வதித்தீர். சாவிதை நீர் ஆசீர்வதித்தீர். அதே கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வருவீராக. இந்த நவம்பர் மாதத்தில் நீர் தான் எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய வழி நடத்தலை தாரும், உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய ஆவியினாலே எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும் எல்லா விதமான நன்மைகளையும் தருவீராக. நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், அந்த நாள் அந்தனுடைய பாடு போதும் என்று சொல்லியிருக்கேன். நாளை தன தன்னுடையதுக்காக கவலைப்படும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையை தந்து உம்முடைய வருகை மட்டும் எங்களை நீர் ஆசீர்வதியும், கிருபையின் மேல் கிருபை தருவீராக, பலத்தின் மேல் பலன் அடைய கிருபை தாரும், மகிமையின் மேல் மகிமை அடைத்து உம்முடைய பிள்ளைகள் மறுரூபமாக நீர் உதவி செய்யும். இந்த பந்தியில பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதியும், இந்த ஆறாநில பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதிரியுடைய ஆசீர்வாதமான வழி நடத்தலை, அற்புதங்களை நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிற எல்லா விதமான அற்புதங்களையும் செய்வீராக. ஆசீர்வதி கிருபையாக ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம், ஆமென்.
ஜனமாகி நயோ மகி ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்ர 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 நீய ஸ்தோத்ர 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 நீய ராஜாவே அல்லேலூயா துதி ஜனமாகி நயோ மகி
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.